ಸುತಾಂ ಗೋದ್ಭವೋ ಮೇತಿ ಜೀವೇತಿ ಷಡ್ಧಾ ಜಪನ್ ಮಂತ್ರಮೀತೋ ಮುದಾ ಜಿಗ್ರಚೇತಾನ್ ಜಗದ್ಭಾರಭೃದ್ಭ್ಯಃ ಜಗನ್ನಾಥದೇಭ್ಯಃ ಕಿರೀಟೋಜ್ವಲೇಭ್ಯೋ ನಮೋ ಮಸ್ತಕೇಭ್ಯಃ ಸ್ಫುರದ್ರತ್ನಕೇಯೂರಹಾರಾಭಿರಾಮಶ್ಚಲತ್ಕುಂಡಲ ಶ್ರೀಲಸದ್ಗಂಡಭಾಗ ಕಟೌಪೀತವಾಸಾಹಾಕರೇ ಚಾರುಶಕ್ತಿ ಪುರಸ್ತಾನ್ ಮಮಾಸ್ತಾಂ ಪುರಾರೇ ತನೂಜ ಇಹಾಯಾಹಿ ಪತ್ರೇತಿ ಹಸ್ತಹನ್ ಪ್ರಸಾರ್ಯ ಆಕ್ವಯತಿ ಆದರಾತ್ ಶಂಕರೇ ಮಾತುರಂಕಾತ್ ಸಮುತ್ಪತ್ಯ ತಾತಂ ಶ್ರಯಂತಂ ಕುಮಾರಂ ಹರಾಕೃಷ್ಟ ಗಾತ್ರಂ ಭಜೇ ಬಾಲಮೂರ್ತಿಂ. ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಭುಜಂಗ ಸ್ತೋತ್ರ ಕಂದ ಶಕ್ತಿ ದಿನತ್ತಲ ನಮ್ಮ ವಿಶೇಷಮಃ ಪಾಕ ಕೊಡುಗಿದಾನ ಒಂದು ಭಾಗ್ಯ. ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಸ್ವಾಮಿಂಗ್ರದು ಎಲ್ಲೋರುಡೆಯ ಹೃದಯತ್ತಲೆಯೂ ತೋಣಕ್ಕೊಡುಗಿದಾನ ಒಂದು ದೈವಂ. குழந்த வடிவமாக இருந்து கொண்டு உயர்ந்ததான வேற யாருக்கும் முடியாதான செயல்கள்லாம் செய்து பல யோகிகள்னால தியானம் பண்ணப்பட்டு அவளுக்கு லௌகிக சுகங்களையும் இல்லற வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் முக்தியும் ஞானத்தையும் கொடுத்ததான ஒரு விசேஷமான தேவதா மூர்த்தி. அப்படிப்பட்டதான அந்த தேவதா மூர்த்தியினுடைய ஸ்வரூபத்தை ரசித்து தன்னை மறந்து திருச்செந்தூர் கஷேத்திரத்துல ஆச்சாரியால் பாடினதான திவ்யமான ஸ்தோத்திரம் இது. அதுல பாதாதி கேசாந்தம் பகவானுடைய ஒரு உருவத்தை அவர் போற்றின விதம் பார்த்தோம். அந்த சிரோபாகத்துக்கு வந்த பிறகு பரமேஸ்வரன் அந்த சிரஸ உச்சி முகர்ந்து பார்த்தார் அப்படிங்கிற ஒரு சுரூபத்தை நமக்கு சொல்றார். சுதா அங்க உத்பவா மேசி ஜீவே கிஷ்தா. ஆறு தலைகள் இருக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு. பரமேஸ்வரன் பார்க்கிறார் குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைய உச்சி முகர்ந்து முத்தமிட்டு அதற்கு மேல அவருக்கு நாமகரணம் இவைகள்லாம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த நாமகரணம் பண்றது எதுக்காக? ஒரு விவகாரத்துக்காக. அவர்கிட்ட கூப்பிடணுமா இல்லையா? அதற்காக. இப்படியே நம்ம லோகத்துல நினைச்சுட்டு இருக்கோம். அதற்காக மட்டும் இல்ல, ஒரு ஐடென்டிட்டிக்காக. இப்ப எல்லாம் உத்தியோகத்துக்கு போறேன்னா முதல்ல ஐடென்டி கார்டுன்னு கொடுக்கறானோ இல்லையா, அதே விதமாகத்தான் நமக்கு இந்த சர்மா அப்படின்னு அன்னைக்கு பேரை வைக்கிறது. அந்த பெயரை வச்ச பிறகு அந்த பெயரோட தான் கடைசி வரைக்கும் எல்லா செயல்களும் நடக்கிறது. அதுக்கு பண்ணக்கூடியதான் அடுத்ததாக பண்ணக்கூடியதான மற்றவைகள்லாம் சூடாகரணம், உபநயனம், விவாகம், பச்சபாக யஜ்யங்கள் இவைகள்லாம். அதே போலயே சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுதும் கடைசியில சதுஸ்வார பரியந்தம்னு சொல்லி பகவானுக்கு நமஸ்காரம் பண்றல அல்லவா, அப்பொழுதும் இந்த கர்மன் அப்படின்னு நம்ம சொல்லித்தான் நமஸ்காரம் பண்றோம். அப்ப என்ன, நமக்கு எப்பொழுதும் உபயோகப்படக்கூடியதான ஒரு பேராக இருக்கு. அதுதான் வியாபாரிக்க நாமான்னு பேர். அதோட இல்லாம என்ன கோத்திரம், என்ன சூத்திரம் இவைகள்லாம் இருக்கு. சில பேர் நீங்க என்ன வேதம்னா தெரியாது சார், அந்த நிலைக்கு வந்தாச்சு. ஆனா கோத்திரம் சூத்திரம் இவெல்லாம் மறக்காம இருக்கணும் அப்படிங்கறத பாரத்வாஜ கோத்திரா, அதே போல ஆஸ்வராயன சூத்திரா அப்படின்னு சொல்றோம். இந்த ஆஸ்வராயன சூத்திரம் ஓஹோ இவர் ருக்வேதி, கௌதம சூத்திரம் அப்படின்னு சொன்னா சாந்தோக்கியம், சந்தோக வேதி சந்த அப்படின்னு சாமவேதம் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக இவைகள்லாம் சொல்லிருக்க. நம்ம நாட்டுல நமக்கு தெரியாத போனாலே நம்ம நல்ல வழியில இருக்கணும்ங்கிறதுக்காக பல வழிகளை பெரியவர்கள் பண்ணி வச்சிருக்க. அதே போலயே அந்த பரமேஸ்வரன் சூத்தான்னு கூப்பிடுறாரு குழந்தைய, பையனேன்னு கூப்பிடுற. அங்கா, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பிறந்தவனே அப்படிங்கிற சுதாங்க உத்பவோ மேதி, என்னிடத்திலிருந்து பிறந்தாயே, எனக்கு பிறந்தாயே அப்படிங்கிற. இது என்ன, லோகத்துல எல்லாருக்கும் நடக்கக்கூடியதான விஷயம் தானே. இது என்ன விசேஷமா சொல்றார், சுதா குழந்தாய். குழந்தாயின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ நிஜமா ஊர்ல இருக்கிறவாள்னா உன்ன பிறந்ததாக நினைக்கிற, இல்ல நானே தான் ஆத்மாவை புத்திரனாமாசி. அந்த அப்பாவும் பையனும் ஒண்ணுன்னு சொல்றது சாஸ்திரம். சாட்சாத் பரமேஸ்வரனே சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்றது. ஏன் அப்படி சொல்றது? குழந்தைங்கிறவன் அப்பாவுடைய சரீரத்துல ஒவ்வொரு அங்கத்தினுடைய ரசமும் எசன்ஸும் வந்து அது மறுபடியும் அந்த ஸ்திரீ நடத்துல போய் மறுபடியும் வெளியில வராராம். அங்காத் அங்காத் லோம்நாத் லோம்னஹா அதிஜாயசே அப்படின்னு வேதம் சொல்றது. அப்பாவுடைய ஒவ்வொரு சரீர பகுதியினுடைய எசன்ஸும் எடுத்துட்டு அப்படியே வரும். சொல்ற பதில அந்த அப்பனே உரிச்சுண்டு பிறந்திருக்கான்னு சொல்றாடைய லோக்கத்துல அது நிஜம்தான். வேதமே அப்படி சொல்றது. அதனாலதான் என்ன சொல்றது? ஆத்மாவை புத்திரநாமாசி. அதனாலதான் அப்பா சம்பாதிச்ச காசு எல்லாம் யாருக்கு? பையனுக்கு. அப்ப கடன் பண்ணி வச்சிருந்தா அது அவனுக்கு தான். விவகாரம் எதற்காக இப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா, அந்தந்த அப்பாவும் அந்த குழந்தையும் ஒண்ணு என கூடுகிறார அபிப்பிராயத்தில். வஸ்துதக எதற்காக இப்படி சொல்லியிருக்க? அப்பா சில கர்மாக்களை பண்றா, அத அந்த குழந்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். தர்ம காரியங்கள்லாம் நம்ம பண்ணிட்டே இருந்தோமே ஆனால் அது மறுபடியும் நம்ம குழந்தைய கண்டினியூ பண்ணணும். நம்ம மாத்திரம் ராமாயண பாராயணம் நடக்கிறது, வேத பாராயணம் நடக்கிறது, பிரம்ம யஜ்ஞம் நடக்கிறது, இவைகள்லாம் உங்களோட நின்று போயிட்டு கூடாது. அவ குழந்தைகள் அதை கண்டினியூ பண்ணணும். அதுக்காகத்தான் குழந்தைகள் வேணும்னு சொல்றோம். காப்பாற்றப்பட்டதான தர்மம் ஜனங்களை காப்பாற்றும். அந்த தர்மத்தை நீங்க காப்பாற்றணும். ஒரு ஸ்டேஜில் நின்று போடக்கூடாது படங்க. அதனால என்ன பண்றது? குழந்தைகள் வேணும்னு சொல்றது. குழந்தைகள் எதுக்காக? தர்மத்தை காப்பாற்றுவதற்காக. அதனாலதான் விவாகம் பண்ற காலத்திலேயே சங்கல்பம் தர்ம பிரஜாவிருத்தியர்த்தம் இமாம் கன்யாம் உபயேமே அப்படின்னு சங்கல்பம் பண்றேன். அன்னைக்குன்னா சொல்லி இருக்கணும், இன்னைக்கு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்கப்படாது. இனிமேல யாரும் எங்கேயாவது விவாகத்துக்கு போனேலையானால், கல்யாணத்துக்கு, அதுலயும் முகூர்த்தத்துக்கு போனேலையானால், அப்பா அவா கேக்கிற காலத்துல ஓஹோ வாத்தியார் சொல்றது கேட்கணும். நம்ம கல்யாணத்துக்கு போனா ரவுண்ட் ரவுண்டா உட்கார்ந்து நமக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்கோமே அப்படி இல்ல. அந்த விவாக மந்திரங்கள் என்ன சொல்றதுன்னு கேட்கணும். அந்த மந்திரங்கள் காதல விழுந்தாலே ரொம்ப விசேஷம். அதனாலதான் சுதா அங்க உத்பவோமேசி என்னிடத்துல பிறந்தாயே. அதோட மட்டும் இல்ல, இன்னொரு விசேஷம் இருக்கு லோகத்துல. தெரிஞ்சத்தானே இது சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒத்தருக்கு தான் ஆண் பிள்ளைன்னு பேர். ஸ்திரீ பிராய மிதரத் சர்வம் புருஷஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு பாகவத சம்பிரதாயத்தில் சொல்றார். பகவான் ஒருவர் தான் புருஷன், மீதி எல்லாருமே ஸ்திரீகள். சில பேர் சேலை கட்டிருந்தா, சில பேர் பேண்ட் போட்டிருந்தா, இப்ப அவாளும் பேண்ட் போட்டிருந்தாங்க. ஆனா விவகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு காரியம் காரணம் இருக்கு. புருஷன்கிறது பகவான் ஒருவர் தான், அவர் தான் எங்கும் வியாபித்திருக்கார்னு சொல்றதுக்காக அப்படி சொல்லிருக்கு. ஆனா ஆண் பிள்ளைன்னு சொன்னேன், சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் நகமா பொருந்தும். எதற்காக? சிவனுடைய கண்கள்ல இருந்து பிறந்தவர், கண்கள்ல இருந்து வெளியில வந்ததான சக்தி, அந்த சக்தி அவருக்கு அஞ்சு முகம் பரமேஸ்வருக்கு. சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசானம் அப்படின்னு எல்லாம் அஞ்சு முகம். இன்னொரு முகமானது கீழ் நோக்கி இருக்கு, நமக்கு தெரியாது. இந்த அஞ்சு முகங்கள்ல இருந்து ஏற்படக்கூடியதான சக்தியானது வெளியில வந்தது. அந்த சக்தியை அக்னி பகவானும் வாயு பகவானும் சேர்ந்து கொண்டு போய் அதை அவளாலேயே தாங்க முடியலையா, அக்னி பகவானாலேயே தாங்க முடியல, அது அக்னியே சுடும் போல இருந்தது. என்ன பண்றதுன்னு கங்கா நதியில போட்டான். இந்த கங்கா நதியானது கொதிக்க ஆரம்பிச்சுடுது. இப்ப என்ன பண்றது? அதை கொண்டு போய் தனித்தனியாக பிரிச்சு ஒவ்வொரு பகுதியாக நாணல் காட்டுல போட்டான். அதுல இருந்து பிறந்ததுதான் சுப்பிரமணிய சுவாமி. ஆகையால் தான் அவருக்கு சரவணம் பவா அப்படின்னு பேருன்னு சொன்னோம். பேரு மட்டும் இல்ல, அதே அவருடைய மந்திரம். நாமாவே அவருடைய மந்திரமா போச்சு. அப்படிப்பட்டதான அந்த சுப்பிரமணிய சுவாமி இருக்காரு. அவர் வந்து யாருக்கு பிறந்தார்? பரமேஸ்வரனுக்கு பிறந்தார். அம்பாளுடைய சம்பந்தம் இல்லாமலேயே பிறந்தார். அதனால ஆணுக்கு பிறந்தவர் ஆண் பிள்ளை. மற்றவர்கள என்னென்ன பெண் பிள்ளைன்னு சொல்லணும். என்ன ஒரு ஸ்திரீகளுக்கு பிறந்தவாள் இல்லையா சுப்பிரமணிய சுவாமி ஒருத்தர் தான் ஆண் பிள்ளைன்னு சொல்றது. நிஜமாக ஒரு பிறந்த நாமெல்லாம் ஆண் பெண்ணு வித்தியாசம் இப்படி சொல்றோம். ஆனா தமிழ் மறைகள்ல ஆண் பிள்ளைன்னு சொன்னா சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒருத்தருக்கு தான் பொருந்தும். அருணகிரிநாதர் இது விசேஷமாக சொல்லியிருக்க. அப்படி அவரை சொல்ற எம்பிள்ளையேங்கிற அது என்ன விசேஷம் எம்பிள்ளை என்ன சுதா உத்பவோசி உத்பவோ மேபி எனக்கு பிறந்தாய் நீ உத்பவகா மே ஏன்னா அங்கா சுதா குழந்தாய்னு சொன்னாலே போறோம் பிள்ளைன்னு சொன்னாலே போறோம் என்னிடத்துல பிறந்தவனேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன ஒரு விசேஷமாக இருக்கு அப்படின்னு சுதாங்கோத்பவோ மேபி ஜீவே ஷட்டாஜ பன்மந்திரம். இப்படி இந்த மந்திரத்தை என்ன பண்றாரா ஆறு தரம் ஜபிக்கிறாரா. ஏ சுவாமினார் ஆறு முகம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு முகத்திலையும் ஒவ்வொரு தலையிலையும் மோந்து பாக்கிறதுக்காக ஒவ்வொரு தரம் சொல்றாரு. அவருக்கே இவ்வளவு கட்டம் ஆயிடுச்சு, ஒரு தலையா இருந்தா ஒரு தரம் பண்ணி இருக்கலாம். என்ன பண்றது ஜபன் மந்திர மீசா உதா ஜிக்ரதேயான் சந்தோஷத்தோட அந்த முச்சு முகர்ந்து பாக்கிறாரா. ஜகத்வார பிருத்யா ஜகந்நாத தேப்யா என்ன விசேஷம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு தலையும் உலகத்தினுடைய பாரத்தை அது சுமக்கக்கூடியதான். உலகத்துல எத்தனை மனுஷியால இருக்கா, மனுஷியால விட அதனுடைய அவ மனசுல இருக்கக்கூடியதான வெயிட் தான் ஜாஸ்தி, மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள் தான் ஜாஸ்தி. நம்மளுடைய மனசு நம்மளுடைய வெயிட் கவலை ஜாஸ்தியாக குறைஞ்சு போறது. ஞாபகம் ஒரு மனுஷனுக்கு கவலை ஜாஸ்தியா இருந்தா அவருடைய சரீரத்துல ஒரு சந்தோஷம் குறையிறது, அதோட சரீரத்துல ஆரோக்கியமும் குறையிறது. எதுவும் முதல்ல மனசுல வந்து அஃபெக்ட் பண்றது, மனசுல ஆதியா வந்து அது வியாதியாரு. இந்த ஆதியானது வியாதியாம இருக்கணும் ஆகாம இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், மனசுல இருக்கக்கூடியதான கவலையை பகவானிடத்துல சேர்க்கணும். அது பண்ணினோமையானா அந்த கவலையும் தெரியாது, பகவானிடத்துல சேர்த்ததுனால உங்களுக்கு வியாதியும் வராது. நீங்க எந்த கவலையை பகவானிடத்துல சேர்த்தோ அந்த பகவானாவும் சரியான தருணத்தை பார்த்து அதை போக்கிவிடுவார். அதை போக்கிவிட்டா நீங்க ஆனந்தமா இருக்கலாம். இதுதான் தத்துவம். ஆகையால் என்ன பண்ணார், இதெல்லாம் தலையில சுமந்து இருக்காராம். உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்கா, அவளுடைய பக்தாளா இருந்து யாரா தன்னுடைய கவலைகள்லாம் பகவானிடத்துல செலுத்துறாரோ அதெல்லாம் நாங்க சுமந்துட்டு இருக்க. என்ன பண்றார், பிராரப்த கர்மாவில எந்த ஜென்மாவில எந்த பிறவியில எந்த பண்ணினானோ வந்து சேர்ந்தது. ஆனா இப்ப என்ன பண்ணணும், அவனிடத்துல இருந்து அதை போக்கணும். அது போக்க முடியாது, அவன் செஞ்ச பிராரப்த கர்மா. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு மனசுல சந்தோஷம் வரும்படியும் நிம்மதி வரும்படியும் பண்ணணும். அதோட மட்டும் இல்லாமல் சமயம் பார்த்து அவனால நல்ல செயல் பண்ணும்படி பண்ணி அதை போக்கடிச்சுடும். இப்படிங்கிறதுக்காக அத்தனையும் சுமந்துட்டு இருக்கான். ஜகத்பார பிரத்யா ஜகந்நாத தேவ்யா ஜகந்நாதா, உலகத்துக்கெல்லாம் நாதர், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோராலையும் வேண்டப்படுபவர், எல்லோருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறவர். ஜகந்நாத தேவ்யா கிரீட்டோஜ்வலேபியா நமோ மஸ்தகேபியா உஜ்வலேபியா கிரீட்டேபியா. ஒவ்வொரு கிரீட்டமும் பிரகாசிக்கிறது, அதுல இருக்கக்கூடியதான ரத்னங்களோட அத்தனையும் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அப்படிப்பட்டதான இந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறார். ஸ்புரத்க ரத்ன கேயூராராபிராம சலக்குண்டல ஸ்ரீலதண்டபாக கடௌபீட்டவாசாஹ கரேச்சாரு சக்தி புரஸ்தாத்மமாஸ்தாம் புராரே தனூஜ ஸ்புரத் ரத்ன கேயூராராபிராம. அவர் வெறும் தலையில மட்டும் கிரீட்டம், உயர்ந்ததான கிரீட்டம், ஒழிக்கக்கூடியதான கிரீட்டம் மட்டும் இல்ல, உடம்பு முழுக்க ஆபரணங்களை கொண்டு இருக்க. இந்த ஆபரணங்கள் ஒவ்வொரு ஆபரணமும் ஒவ்வொரு விசேஷத்தை குறிக்கிறோம். நாம் என்னமோ ஆபரணங்களும் அழகுக்கு போட்டுக் கொண்டிருக்கோம் என்று நாம நினைக்கிறோம், இல்ல ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. அந்த ஆபரணங்களால நமக்கு என்ன பண்றது, நமக்கு ஒவ்வொரு ஆரோக்கியத்தை கொடுக்கறது, அதுக்காகத்தான் ஆபரணங்கள் நம்ம போட்டுக்கிறோம். அதே போலயே இந்த ஆபரணங்கள் சுவாமிக்கும் போடுறோம். பழைய நாள்ல ஆத்துல காசு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், ஆபரணங்கள் போட்டு கொஞ்ச நாள் போட்டுப்பா, அதுக்கப்புறம் அது கொண்டு வந்து கோவில்ல கொடுத்துருவா. இப்படிதான் கோவில்ல என்ன ஆச்சுன்னா நிறைய சுவாமிக்கு ஆபரணங்கள் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன, இந்த ஆபரணங்கள்ல அம்பாளுக்கோ சுவாமிக்கோ பாட்டு பார்த்து நம்ம மகிழணும். சில ஆபரணங்கள் இப்படி இருக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது, இது போட்டுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு தெரியாது. இந்த பிரயோஜனங்கள்லாம் பரதர் அவர் நாட்டியசாஸ்திரத்துல சொல்லியிருக்கார். ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் நம்ம தர்மசாஸ்திரமும் சொல்றது, காதை குத்துற, காதை குத்தி காதணிகளை போடுற, புருஷாலும் ஸ்திரீகளும் எல்லாம் போட்டுக்கணும், அது காதணிகளை போட்டுக்கணும்னு இருக்க. அது எதற்காக? அதுக்கம் சம்பிரயச்சன், கவலை இல்லாம இருக்கணும்ங்கிறதுக்காக காதணிகளை போட்டுக்கணும் அப்படின்னு போட்டிருக்க. இந்த காதணிகளை போட்டுக்கொண்டா ஞாபக சக்தி வருமா? அதுலயும் பழைய நாள் ஸ்கூல் வாத்தியார் இருந்தார் பாத்தீங்களா, அவர் ஏதாவது ஹோம்ஒர்க் எழுதல இது பண்ணல என்ன பண்ண, காதலன் திருகுவார், மூக்கையோ கையோ தெரிக மாட்டார். ஏ இந்த காதை தெரிஞ்சுனா அது ஞாபக சக்தியை வளருமா? காதுக்கும் ஞாபக சக்திக்கும் பிரெயினுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதே போலயே தொடப்பாயுதம் வைப்பா, அது எதற்காக? இதுக்காகத்தான். அவ பண்ணக்கூடியதான பனிஷ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இவாளுக்கு நல்லதை கொடுக்கறதுக்காகத்தான் வந்து. இப்ப அடிக்கிறது போறதுன்னு ஒண்ணும் கிடையாது. எதற்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா? அதற்காக. அதே போலதான் இந்த கர்ணபூஷணம், கர்ணவேதம்னு ஒரு சம்ஸ்காரம். அதே போலயே கழுத்துல மாலைகள் போட்டுக்கிற பார்த்தேட, இந்த மாலைகளுக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. இந்த மாலையானது உங்களுக்கு வினயத்தை கொடுக்கிறது, மனுஷனுக்கு கர்வம் இல்லாம வினயத்தை கொடுக்கிறது. ஆனா இப்படி மாலையை போட்டு மாறி நிமிந்து பாரு என்னுடைய மாலைன்னு சொல்லிட்டு போற அப்படி இருக்க விடாது. இந்த மாலையான என்ன பண்றது, நீங்க புரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக போட்டது. இதே போல பல ஆபரணங்களுக்கு ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. அதனாலதான் இந்த ஆபரணங்கள்லாம் சுவாமி இடத்துல இருக்குன்னு சொல்றான், இது பிரகாசிக்கிறதுன்னு சொல்றான். எதற்காக? அது போல ஆபரணங்கள் நாம் அணியணும், இந்தந்த ஆபரணம் எதற்காக இருந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு, இல்லைன்னா நமக்கு அறியறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடுறது அல்லவா? அதனால புரத்கண்டகே புரத்ரத்னகேயூராதிராம புரத் ரத்ன கேயூரங்கள், ரத்னத்தினால செதுக்கப்பட்டதான தோல் வளையங்கள். அதே போல ஹாராபிராமஹாரங்கள், கழுத்தல மாலைகள், அபிராமஹா அதனால பிரகாசித்துக் கொண்டிருக்கார. சலக்குண்டல ஸ்ரீ லசத்கண்ட பாகா, சலக்குண்டல ஸ்ரீ குண்டலங்கள் காதணிகள். இந்த காதணிகள் போட்டதுனால என்ன ஆச்சு? அவருடைய கன்னங்கள்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சலக்குண்டல ஸ்ரீ லசத்கண்ட பாகா, இந்த காதணிகள் அது இப்படி இப்படி அசையும் பொழுது இந்த கண்ணுங்களை வந்து தொடணும் இல்லமா? சாதாரணமாக குழந்தைகளை கொஞ்சம் பொழுதும் நீங்க என்ன பண்றீங்க, கண்ணுங்களை தொடரலாம் இல்லையா? அது எதற்காக? அந்தந்த பாகத்துல தொட்டா சில வியாதிகள்லாம் போயிடும் அப்படிங்கிற, எல்லாமே அதுக்காகத்தான். மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படணும், மனசுல இருக்கிற கவலைகள் போகணும்னு தான் அந்தந்த ஆபரணங்களை நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த ஆபரணங்கள் நம்ம ஒரு காலத்துல இப்படி சாதாரணமா இருந்தது, அதுக்கப்புறம் தங்கத்துல வந்தது, இப்ப அது அழகுக்காக வந்துருது. ஆபரணங்கள்ல ஏதோ ஒரு ஆபரணமா இருக்கணும், அவ்வளவுதான் இல்லாம இப்ப தங்கத்துல வந்திருக்க, விலை ஜாஸ்தியான பொருள்ல போட்டு இருக்கான். ஆனா அதனுடைய தாத்பரியம் என்னன்னு மறந்துட்டோம். அதனால சலக்குண்டல ஸ்ரீ லசத்கண்ட பாகஹா கடௌபீதவாதாஹா கரேசாரு சக்திஹி கடௌபீதவாதாஹா, மஞ்சள் நிறமான ஒரு பட்டை அப்படி அணிஞ்சிருக்க கட்டிப்பிரதேசத்துல. இந்த கட்டிப்பிரதேசத்துல அணியறதுன்னு எதற்காக? சரீரத்துல பலம் உண்டாகிறதுக்காக. சாதாரணமாக பேண்ட் போட்டவளும் பெல்ட் போட்டு இழுத்து கட்டிக்கிற அளவுக்கு என்ன கீழே சரிக்கு போகாம இருக்கணுங்கிறதுக்காக. அதே போலயே பழைய நாள்ல வேஷ்டி கட்டினாலேயானால் பத்து பேர் வந்து வேஷ்டி எழுத்தாலும் அவராது அப்படி கட்டினா அது இந்த ஊர்லதான் முடியும். பஞ்சரத்தன் கட்டிவிட்டாரேயானால் அதுக்குள்ள ஒரு ரூபாய் 100 ரூபாய் நோட்டை சொல்லிவிட்டாரேயானால் எந்த திருடனும் கட் பண்ண முடியாது. அது அவ்வளவுதான். அது எப்படின்னு அதை பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. அது விவகாரம் ஒண்ணு, பாக்கெட்ல இருந்தா பிட் பாக்கெட் எல்லாம் மீதி இடத்துல புடிச்சு போடலாம், அது பின்னால வச்சுக்கிறோம் உட்கார்ற இடத்துல. அது மகாலட்சுமின்னு தெரியல, அங்க வச்சுட்டு இருக்கான். செல்போன் பாக்கெட்ல வச்சுக்கிறான், எங்க வச்சுக்காதேன்னு சொன்னாலும் அங்க வச்சுக்கிறான். என்னமோ நோக்கத்தில் நடக்காது. ஆனா இந்த கட்டி பிரதேசத்துல கட்டியாச்சுன்னு வேஷ்டிய அதுக்குள்ள 100 ரூபாய் சொல்லிவிட்டேனா எந்த திருடனாலும் இழுக்க முடியாது, எவ்வளவு இழுத்தாலும் உங்களுக்கு வராது, நீங்களா இழுத்தா தான் வரும். அதனாலதான் பஞ்ச கச்சம்னு பேர். அந்த இடத்துல சொல்லுகிறான். அதோட மட்டும் இல்ல, அதுக்கு விசேஷமா விஸ்திருதமான கச்சம் உட்கார்ந்த அந்த வேஷ்டிக்கு ஒரு விதமான சிரமமும் இருக்காது. அது கட்டாறதோ கிழியறதோ ஒன்னும் ஆகாது. அது எழுந்த அந்த மடிப்போடு அப்படியே நிற்கும், உட்கார்ந்தா மடிப்பு வீரியம். இப்படி ஒரு இதை தயார் பண்ணி இப்படி யோஜனை பண்ணி பண்ணினா பார்த்தீங்களா, பெரியவா அதை கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். எவ்வளவு சிரமம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக அதே போலயே ஸ்ரீட்டு அவளுக்கு கட்டக்கூடியதான ஒரு விசேஷமாக பண்ணியிருக்க. அதுல இப்ப போயிட்டு இருக்கேன்னு இருந்தாலும் அந்த இடுப்புல இழுத்து கட்டியாச்சுன்னா அப்ப என்ன ஆகும், உடம்பு ஸ்டிப்பா நிற்கும், அது ஒரு விதமான சிரமமும் இருக்காது. அதற்காகத்தான் கடவு பீட்டவாசா கதேச்சாரு சக்தி, கையில அழகான சக்தி ஆயுதம். இந்த சக்தி ஆயுதம் சாட்சாத் அம்பாளுடைய சக்தி, மாயையை போக்கக்கூடியதான ஒரு சக்தி. இந்த மாயையானது மும்மலமாக நமக்கு வந்து சேர்ந்திருக்க, காயிக மலம், கார்மிக மலம், ஆணவ மலம். இந்த ஆணவ மலமானது நம்மள என்ன பண்றது, ரொம்ப கர்வம் இருக்கிறதாக நம்மள பண்ணிவிடுறது. ஆனால் நமக்கு எங்க இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல, பெரியவா சின்னவான்னு தெரியல, படிச்சவா படிக்காதவான்னு தெரியல, யாருக்கே மரியாதை கொடுக்கறது இல்ல. நான் தான் வசத்தி எனக்குடையதான ஆணவத்தோடயே இருக்கேன், அதனால வாழ்க்கையில முன்னேற மாட்டேங்கிறான். ஆகையால் அது போகணும், அந்த மலத்தையும் போக்கடிக்கிறதுக்காக அந்த கையில சக்தி வச்சுருக்க. அம்பாளுடைய சக்தியும் பரமேஸ்வருடைய சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடியது சுப்பிரமணிய சுவாமி இடத்துல இருக்கக்கூடியதான சக்தி. கடவு பீட்டவாசாஹ கரே சாரு சக்தி. சுப்பிரமணிய சுவாமி தாரகா சொல்றதை எல்லாம் கொள்ளணுங்கிறதுக்காக தயார் போனார். எங்க போனார், எந்த இடத்துல இருந்தா நம்ம அந்த மூணு பட்டணங்களையும் ஒரே தரம் இருக்கலாமோ அந்த இடத்துக்கு போகணும்னு போனார். திருக்கந்தூர் கஷேத்திரத்துக்கு போனாரா, போகும்பொழுது அப்பாக்கு நமஸ்காரம் பண்றார். அப்பா என்ன பண்ணினார், தன் இடத்துல இருக்கக்கூடியதான அத்தனை சக்திகளும் அத்தனை விசேஷமான ஆயுதங்களையும் 11 ஆயுதங்களை கொடுத்தாச்சு, 11 கைகளுக்கு 12 கரங்கள் அவருக்கு 11 ஆயுதங்கள் கொடுத்துருக்கார். சிவாஸ்திரம் வேற கொடுத்துருக்கார், மகா பாசுபதாஸ்திரம் கொடுத்துருக்கார், அத்தனையும் வச்சுட்டு சுப்பிரமணிய சுவாமி எங்கே போயிட்டு இருக்கார். ஆனா இன்னொரு கைக்கு அவருக்கு வேணும், என்ன பண்றது, தன்னுடைய திரிசூலத்திலிருந்து ஒரு சக்தி எடுத்த, அந்த திரிசூலம் தான் முப்பரங்களையும் எரிக்கிறதுக்காக தயாரானது. அவர் கையில ஒரு அம்பு இருந்தது, அந்த அம்பு சாட்சாத் மகாவிஷ்ணு, முப்பரங்களை எரிக்கிறதுக்காக அவர் தயாரானார். மேரு பர்வதமே அவர் இடத்துல வந்து சேர்ந்தது, எல்லாமும் ஆச்சு. இவர் என்ன, மகாவிஷ்ணு தன் கையில இருந்துக்கிட்ட அவருக்கு பாணமா ஆயிட்ட, அம்பா ஆயிட்ட, முப்புறங்களை எரிக்கிறதுக்கு ரெடியா போனார். ஆனா கிட்ட போகும்பொழுது என்ன பண்ணார், அவர் பார்த்தாராம், நம்ம போய் நம்மளுடைய சக்தி எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது எஸ் ஞானம் அயந்தபக, அவர் வந்து அவ்வளவு சக்தியோடு இருக்கிறவன் பானத்தை போட்டு அதனால குறைச்ச ஒண்ணும் வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைச்சார். கிட்ட போனார், ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். அது என்ன, மூணு புறங்களும் எரிஞ்சு போயிடுது. அவர் வந்து அம்ப உபயோகப்படுத்தல, வில்ல உபயோகப்படுத்தல, இத்தனை ஆயுதங்களும் இருந்ததெல்லாம் எல்லாமே ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போயிடுத்து. அவருடைய சிரிப்பினாலேயே முப்புறங்களை எரிஞ்சு போச்சு. அதனால்தான் அவருக்கு முப்புறங்களை எரித்தவர் புராரி அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ணினார், நாமத்தான் இந்த விசேஷமாக ஒரு ஆயுதங்கள் வந்த பிறகு அதை ஒண்ணுமே உபயோகப்படுத்தலையே, சரி தேவதை நாமதியா இருக்காரு இவருக்கு இருந்து நம்ம கொடுப்போம், இத்தனையும் கொடுத்தார். தன்னுடைய திரிசூலத்திலிருந்து ஒரு சக்தியை எடுத்தார், அந்த சக்தியில அம்பாளுடைய சக்தியை சேர்த்தார். அம்பாளுடைய சக்தி என்ன, எந்த சக்தியினால் நான் உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணுகிறேனோ, உலகத்தை எல்லாம் காப்பாத்துகிறேனோ, உலகத்தை எல்லாம் அழிக்கிறேனோ, அப்படிப்பட்டதான சக்தி அவரிடத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமிக்கு அந்த சக்தியை கொடுத்தாரோ அதுதான் ரத்னவேல்னு சொல்றார். அந்த ஒரு சக்தியை கொடுத்தார், அதை அவர் கையில கொடுத்தார். அரியல் கதே சாரு சக்தி, அந்த உயர்ந்ததான ஒரு சக்தி. இப்படி ஆயுதங்களோடு கூடியிருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமி புரஸ்தன்மமாத்தம் புராரே தனோஜஹ, அப்படிப்பட்ட புராரியான பரமேஸ்வரன் இருக்காரு, அந்த பரமேஸ்வரனுடைய குழந்தையானவர் அவர் புரஸ்தன்மமாஸ்தாம், எனக்கு முன்னால காணப்பட்டோம். அது முன்னால காணப்படணும், மனசுல நாம் பார்க்கலாம் அவரை, தியானத்துல பார்க்கலாம் அல்லது பொம்மையில பார்க்கலாம். தியானத்துல பார்க்க முடிஞ்சவா தியானத்துல பார்க்கல, அவருடைய ஸ்தோத்திரங்களை வாசி அவருடைய ஸ்வரூபத்தை மனசார நினைச்சு அப்படியே மனசுல இப்படி இருக்கணும்னு கற்பனையில பார்க்கலாம், அது இருக்கட்டும். ஆனா எனக்கு என்ன வேணும்னா முன்னால பார்க்கணும். புரஸ்தன்மமாஸ்தாம் எதற்காக, புராரே தனூஜஹ, அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு பரமேஸ்வரனுடைய குழந்தை சுப்பிரமணிய சுவாமிய நாம் பார்க்கணுங்கிற, என்ன சுவாமி ஏன் அவரை பார்க்கணும், நீங்க எனக்கு வேண்டியது ஞானம், வேற எதனாலையும் அந்த சுவாமியனுடைய ஸ்வரூபத்தை அறிய முடியாது. அந்த ஞானத்தை யார் கொடுப்பார்? குருவா இருக்கக்கூடியதான அவர் தான் நமக்கு கொடுப்பார். அந்த ஸ்வரூபத்தை நாம் பார்க்கணுமே ஆனால் அவர் எதிர்க்க நாம் பார்க்கணும். சகுண சாட்சா்காரம் ஏற்பட்டால் தான் நிர்குண சாட்சா்காரம் வருமா அப்படின்னு சில பேருடைய அபிப்பிராயம். அந்த ஸ்வரூபத்தை நான் முன்னால கண்களோட பார்க்கணும், ஒரு கணம் பார்த்தா போறோம். அதற்கு பிறகு என்ன, அந்த நிர்குண ஸ்வரூபத்தை மனசாலேயே நினைச்சு பார்க்கலாம். ஆகையால் தான் துருவசுவாமி போன்றதானவர்கள்லாம் பல வருஷங்கள் இதற்காக சிரமப்பட்டு தபஸ் பண்ணினார். அவரை தபஸ் பண்ணின பிறகு அவரை ஒரு தரம் பார்த்தா போறோம். உபனிஷத்துகள் சொல்ற சக்ரத் வித்யுத்தம், ஒரு கணம் நீங்க பார்த்த பிறகு எப்பொழுதுமே நீங்க பார்க்கலாம். எப்பப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஸ்வரூபத்தை முதல்ல பார்க்கறது தான் கஷ்டம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கிற வர வச்சுக்கணும், ரிசீவ் பண்ணணும்னு போறேன். அவருடைய பேரு தெரியாது உங்களுக்கு, அவருடைய உருவம் ஞாபகம் இல்ல. என்ன பண்றேன், அவருடைய போட்டோவாவது கொடுங்கோன்னு சொல்லி போறேன். இந்த போட்டோ வச்சுட்டு வரவாழ ஒவ்வொருத்தரா இப்படி இருக்க, இவரா இவரா இவரன். அவருடைய கண்களை பார்த்தா தெரியும், அந்த தேடுறது பத்தியில அந்த கண்ணு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரையும் பார்த்து இவர் தானா இவர் தானா தேடிட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் கேட்கலாம் நீங்க தான் ஆமான்னு. இனிமேல் அவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவார். ஒன்ஸ் அந்த வியக்தியை பார்த்தாச்சுன்னா இவர் இன்னவர் என்று அறிந்த பிறகு மறுபடியும் அவர் கண்டுபிடிக்கிறது சுலகம் அல்லவா? முதல் முதல்ல பார்க்கறது தான் கஷ்டம். அதே போலயே முதல்ல அவருடைய ஸ்வரூபம் எனக்கு முன்னால காணப்படட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். புரஸ்தான் மமாஸ்தாம் புராரே தனுஜா புரஸ்தா, எனக்கு முன்னால இருக்கணும். ஏ முன்னால இருந்தா சாட்சா்காரம் ஏற்படும். அவரை இதை தவிர வேற விதமா பார்க்க முடியாது. அந்த ஸ்வரூபத்தை அறிவதற்கு வேற வழி ஒன்றும் இல்ல. சாஸ்திரங்கள்னால பார்க்க முடியுமா, பூஜையினால பார்க்க முடியுமா, அல்லது வேற ஏதாவது ஒரு விதத்துல பார்க்க முடியுமா? ஒத்தும் பார்க்க முடியாதுங்கிறது சாஸ்திரங்கள். வாசித்து காணுனாதது, நிறைய புஸ்தங்கள் வாசிக்கிறேன், வேதங்கள் வாசிக்கிறேன், அதனால முடியுமா அவரை பார்க்கறது? முடியாது. வாசித்து காணுனாதது பூஜித்து கூடது, பூஜை பண்ணி நிறைய பூஜை பண்ற சார் புஷ்பங்கள்னால அதனாலயே அடைய முடியுமா? முடியாது. வாய் விட்டு பேசணானது, வாய் விட்டு வாயை திறந்து அவருடைய மந்திரங்களை ஜெபித்து அதனால அவரை முடியுமா? எந்த விஷயமும் அவரால், எந்த மந்திரமும் ஓம்காரம் தான் முடியும். ஓம் ஓம்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு என்ன தெரிய போறது? சாஸ்திரங்கள்லாம் வார்த்தா தானே தெரியும். ஆகையால் அத வந்து வாய் விட்டு பேசணானது நெஞ்சினாலே மாசற்கு தோணுனாதது. அந்த மாசற்கு யாருக்கு இந்த மலங்கள் இருக்கோ அவளால நிச்சயமாக இந்த ஜென்மால பார்க்க முடியும். நீங்க சுத்தமாகணும், போய் பேசுறது நிறுத்தணும், இன்னொருத்தருக்கு துன்புறுத்தக்கிறது நிறுத்தணும், நல்ல வழியில இருக்கணும். கூடிய வழிக்கும் உங்க வருக்கும் உங்களால நல்ல விஷயத்திலேயே இருந்து கொண்டிருக்கணும். நேசர்க்கு பேருணானது, நேசர்க்கு யாரு பகவான தியானம் பண்றாளோ அவளுக்கு நிச்சயமாக அவரை அடைய முடியும். அப்படி மாயைக்கு சோழனானது, மாயினால் அவரால் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு, மாயைக்கே அப்பாற்பட்டவர். பிந்துநாத ஓசைக்கு தூரமானதும், பிந்துநாதம் நாத பிந்து கலாதி நமோனமான் சொல்லடாது. பிந்துநாதம் இந்த ரெண்டும் சேவலும் அது இருக்கக்கூடியதான் அந்த சத்தமும் இந்த ரெண்டையும் சொல்றோம். அதனாலதான் அவர் தன் கையில வச்சுட்டாராம், பிளாகா வச்சுட்டார். பிந்துநாதம் இவைகளுக்கான எனக்கு அடிமை, நான் அவைகளுக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்றதுக்காக. அதே போலயே பிந்துநாத ஓசைக்கு தூரமானதும் அகத்துக்கேறதானது லோகத்துக்கு ஆதியானது, உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களும் அவரிடத்தில் இருந்து. எதோ வாயுமானி பூதானே ஸ்ருதி சொல்றது, எத்தனை பிராணிகளும் அவரிடத்தில் தான் உண்டாச்சு, எந்தெந்த பதார்த்தம் உண்டாச்சோ பஞ்சபூதங்களும் அவரிடத்தில் தான் உண்டாச்சு. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் லோகத்துக்கு ஆதியானது, கண்டு நாயே நான் பார்க்கணும், இந்த ஜென்மாவில பார்த்தாகணுங்கிறார்ல. அம்மாமடியில் உட்கார்ந்துருக்கார் சுப்பிரமணிய சுவாமி. சின்ன குழந்தை, அந்த குழந்தை அம்மாமடியில் உட்காரும் பொழுது அப்பாவா இருக்கிறவர் அந்த குழந்தைய கொஞ்சணுங்கிறதுக்காக குழந்தைய வான்னு கூப்பிடுற. நீங்க வான்னு கூப்பிட்டா எப்படி பண்ணுவேன், குழந்தைக்கு ஏதாவது சொன்னா புரியுமா, இன்னும் பாஷைகள்லாம் தெரியாத நிலையில. அப்ப என்ன பண்ற, குழந்தைய ரெண்டு கையும் இப்படி காமிக்கிறேன், இதான் ஆவாகன முத்திரான். நம்ம சுவாமிக்கு ஆவாகனம் பண்ணும் பொழுது ஆவாஹிதா பவா அப்படிங்கிறத இதான், இந்த ரெண்டு கை இப்படி குழந்தைய கூப்பிடுறப்ப என்ன பண்ற, குழந்தைங்க வா அப்படிங்கிற இந்த ஆவாகனம் பண்றாரம் யார், பரமேஸ்வரன். இஹா யாஹி வத்சா இஹா யாஹி, இங்க வாப்பா என்னிடத்துலவா, ஏ அம்மா இடத்துல உட்கார்ந்தா போறாதவா, இல்ல அம்மா இடத்துல பார்க்கறதுக்கு நீ அழகா தான் இருக்க, பார்த்து கொண்டே இருக்கலாம், ஆனா என் மடியிலவா என்னோட வந்து சேரு அப்படிங்கிற. ஏன், முதல் முதல்ல ஆதி குரு எல்லோருக்கும் அம்மா, முதல்ல எல்லோருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறது, கண்ணு காது மூக்கு நாக்குன்னு யார் சொல்லிக் கொடுக்கற, அப்ப வச்சு தெரியாரு, தப்ப சொன்ன ஒரு போடு போடுவார், முதல்ல எத்தனை தரம் அந்த குழந்தைக்கு புரியும்படி சொல்றது யாரு, அம்மா தான் சொல்லித்தாரா. அந்த அந்த சொல்லி அந்த குழந்தை சொன்னா அதனால ஏற்படக்கூடியதான ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு இவ்வளவுன்னு தெரியாது. அப்படி தனக்கு எவ்வளவு கட்டம் இருந்தாலும், உடம்பு சரியா இல்லாத போனாலும், எவ்வளவு வயலை இருந்த போதிலும், அந்த குழந்தைய கொஞ்சம் அவளை கைது அதை சொல்லித்தரணும், சொல்லித்தரணும் அப்படின்னு முதல் முதல்ல நல்வழியெல்லாம் சொல்லி கொடுக்கறது அம்மா. அது வந்த பிறகு ஓரளவுக்கு ஞானம் வந்த பிறகு அந்த குழந்தைய கொஞ்சம் இப்ப முதல்ல வாங்கிவிட்டார், முதல்ல அம்மா தான் பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அப்படியே வரப்ப அந்த குழந்தைய கொஞ்சம் அதுக்காக என்ன, இங்க வா அப்படின்னு கூப்பிடாரு. அப்ப என்ன, அந்த குழந்தைக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சு நல்ல வழியை சொல்லி கொடுக்கறதுக்காக வர. இது சாதாரணமாக லோகத்தில் நடக்கக்கூடியதான விவகாரம். அந்த குழந்தைய கொஞ்சம் இங்க வான்னு கூப்பிட்டாஹி இஹா இங்கு இங்கு வாங்க, ஏன் அங்க இருக்கிற இடம் தானே இல்லையா, இருக்க இருந்தாலும் உனக்கு ஞான சக்தியை கொடுக்கும், ஞானம் மகேஸ்வராதிச்சு, ஞான சக்தியை வளரும்படி பண்ணணும். இச்சாசக்தி கிரியாசக்தி அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டாய், நீ ஞானப்பழமா இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் உனக்கு ஞானத்துக்காக அணுகணும், அந்த ஞானத்தை உனக்கு கொடுக்கணுமே எங்கிட்ட வரணும், அதுக்காக நீ என்னிடத்துல வாங்குற. அதோட இல்ல, பரமேஸ்வரன் பார்க்கிறாரா, உலகத்தில் எல்லா பொருளையும் தியாகம் பண்ணவர்வர் பரமேஸ்வரனுடைய ஒரு யோகம் இருக்க, சர்வத்தையும் விட்டுவிட்டாரு, யார் வந்தாலும் அதை கேட்காம தபஸ் பண்ணினவர். எதற்காக தபஸ் பண்ணினார்னு தெரியாது. லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் பலப்பிரதாகோ, எல்லோருக்கும் பலத்தை கொடுக்க அவாவா பண்ணியதான தபஸோ அல்லது ஜபமோ பூஜையோ இவைகளுக்கெல்லாம் பலத்தை கொடுக்கக்கூடியதான இந்த திவ்யமான மூர்த்தி அவரேன் தபஸ் பண்ணினார் தெரியலேங்கிறார் கவிகள்லாம். ஸ்வயம் விதாதா தபஸ பலானாம் கேனாதி காமேன தபஸ்சாரா, காளிதாசன் குமார சம்பவத்தில் ஸ்வயம் விதாதா தபஸ பலானாம், யார் யார் உலகத்துல தபஸ் பண்றாளோ அவளுக்கெல்லாம் தபஸனுடைய பலத்தை கொடுக்கக்கூடியதான மூர்த்தி பரமேஸ்வரன், அவனே ஏன் தபஸ் பண்றான்னு புரியலையே. அதான் பரஸ்பர தபஸ்தம்பத் பராயித பரஸ்பரம் பிரபஞ்ச மாதா பிதரோ பிராஞ்சவு ஜாயாபதீனு மகாங்கிறார் நீலகண்ட தீட்சிதர். இந்த அம்மாவும் பரமே அம்பாளும் தபஸ் பண்ணினா பரமேஸ்வரன் அடையணுங்கிறதுக்காக, பரமேஸ்வரன் அடையணுங்கிறதுக்காக அம்பாள் தபஸ் பண்றா, பரமேஸ்வரன் அவளை தயார் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. ரெண்டு பேரும் மனசு ஒரே ஐடியா தான், போய் லவ் பண்ண வேண்டியதுதானே, என்ன இப்ப இருந்தா பண்ணுவா அப்பா அப்படின்னு இல்ல, தபஸ் பண்ணி பெரியவாள்லாம் சேர்ந்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிராம விவாகத்தை பிரிஃபர் பண்ணினதான காலம். அந்த அம்பாளையும் தபஸ்னாலதான் அடைய வேண்டியதா இருந்தது பரமேஸ்வரனாலையும். அந்த பரமேஸ்வரன் அடையணும்னா உலகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் தபஸ் பண்ணணும். அப்படி தபஸ்னால ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டதான மகான்களவா, இப்படிப்பட்டதான அவர் அந்த தபஸ்னால அடைஞ்சதான எல்லாத்தையும் உயர்ந்ததான ஸ்வரூபம் தபஸ் பண்ணும் பொழுது எல்லாவற்றையும் விட்டார். உலகத்துல யார் என்னமோ பண்ணி பார்த்தா, யார் வந்து பார்த்தா அவருடைய தபஸ கலைக்க முடியல. அவ்வளவு ஒரு விசேஷமான வைராக்கியத்தோடு இருந்ததான ஒரு மூர்த்தி. ஆனா அந்த மூர்த்திக்கும் அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய ஒரு அழகு இருக்க பார்த்தா, அதை பார்த்தவரு தான் கொஞ்சம்ங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்துருதான். லோகாதீதமாக உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆசைகளுக்கும் அப்பாற்பட்டவராக இருந்த போதிலும் அந்த குழந்தை முகத்தை பார்த்ததுமே அவருக்கு அவரை கொஞ்சம் அதனால ஈஹாயா இங்க வாப்பா நான் கிட்ட உன்னை பார்க்கணும் அப்படின்னு ஈஹாயா ஹி இதோ இங்க வானுல பத்சா தன்னிடத்துல வாத்சல்யம் உலகத்தை எல்லாம் காப்பாற்றக்கூடியதான அந்த குழந்தை இருக்க அவனை கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு வாத்சல்யம் குழந்தை நடத்துல பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு எண்ணத்துக்கு வாத்சல்யம் பேர். அவ தப்பு பண்ணினாலும் அவ திருத்தணும், அவளை அடிக்கப்படாது, அவ கொஞ்சம் நம்ம குழந்தைகள் ஒரு அபிப்பிராயத்தோட இருக்கா பாத்தீங்களா, அதுக்குதான் வாத்சல்யம் பேர். அது வத்தா அம்மா இருக்கு பசுமாடு, இந்த கண்ணுக்குட்டி இருக்கு, அந்த கண்ணுக்குட்டி வந்ததுமே என்ன பண்றது தெரியுமோ, நான் உடம்பு முழுக்க நக்கி கொடுக்கறது சுவாமி. அது எங்கெங்க அழுக்கல விழுந்திருக்குமா, எங்க விழுந்தாலும் பரவாயில்ல, அதனுடைய உடம்புல அழுக்க இருக்கக்கூடாது, அது சுத்தமா இருக்கணும், அது சௌக்கியமா இருக்கணும், அப்படின்னு உடம்பெல்லாம் நக்கி கொடுக்கறதா இல்லையா, அதனால என்ன தெரியறது. நம்ம குழந்தைகளும் சௌக்கியமா இருக்கணும், அவளுக்கு ஒரு விதமான மாசும் இருக்கப்படாது. லோகத்துல குழந்தைகள் நன்னா இருக்கணும், சரீர ஆரோக்கியம் சௌக்கியமா இருக்கணும், மனசு சௌக்கியமா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும், எல்லாரும் உங்க குழந்தை பார்த்தீங்களா ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர் அப்படின்னு சொல்லணும்ங்கிற அபிப்பிராயம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கத்தான் இருக்க. இந்த ஒரு வாத்சல்யத்தை காட்டினாராம் பரமேஸ்வரன். இஹாயாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரிய, ரெண்டு கைகளையும் அப்படி கூப்பினார், கூப்பிட்டு ஆதரே மாதுரங்காது ஆக்வயதி ஆதராத், ரொம்ப ஆதரத்தோட குழந்தை வா அப்படின்னு வருவன். பெரியவா இருந்தா ஏதோ பெரிய கூப்பிடுறார் வராது பண்ண கோச்சு பாருட்ட, குழந்தைக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அதுக்கு தெரிஞ்ச பாஷை ஒன்னே ஒண்ணுதான், இது அன்புங்கிற ஒரு பாஷை, பகவான் மாதிரி தான் குழந்தைகள். அவளுக்கு வேற கோபமோ தாபமோ கவலையோ ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு அன்பு காட்டினா வருது, அந்த அன்பை காட்டுறாரு, வாங்கோ வா அப்படின்னு கூப்பிடுறாரு, அதராது ரொம்ப அபிமானத்தோட அந்த குழந்தைய கூப்பிடுறாரு. சங்கரே மாதுரங்காது, அம்மாவுடைய மடியிலிருந்து தனக்கு வேணும்னு கூப்பிடுறாரா. இந்த கூப்பிடுற சமயத்துல அவருக்கு என்ன தெரிகிறது, மேல இருக்கக்கூடியதான மற்ற அசுரால்லாம் கொல்லக்கூடியவர் சூரபத்மன் தாரகாசுரன் இப்படிப்பட்டதான அவள் சிம்மவர்த்தன் இவாள் கொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இது, ஆகையால் அந்த ஸ்வரூபத்தை கூப்பிடுறேன். ஏ அந்த ஸ்வரூபம் அதற்காகத்தானே நான் உண்டு பண்ணினேன் இந்த குழந்தைய, தேவதைகள்லாம் வந்து பிரார்த்திக்கிற அந்த சூரபத்மாதிகள்லாம் எங்களை ரொம்ப இம்சப்படுத்திட்டு இருக்காண்டு, அந்த சூரபத்மனை கொல்றதுக்காகத்தான் ஒரு சுப்பிரமணிய சுவாமியை நான் கூப்பிட்டேன். இந்த சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ண போறாத்தையுமே அவருக்கு நான் அந்த சக்தியை கொடுக்கலாம். அந்த சூரபத்மன் யுத்தத்துக்கு வரப்போறான், யுத்தத்துக்கு வரும்பொழுது அவரை அதுக்கு முன்னாலேயே ரொம்ப பேரை கூப்பிட்டு அனுச்சு பார்த்தார், யாரும் ஜெயிக்க முடியல சுப்பிரமணிய சுவாமிய. அப்பொழுது என்ன பண்றார் சூரபத்மன் வந்தார், இவர் அம்ப போடுறார், அடுத்த கணம் என்னாச்சு, ஒரு பெரிய மரம் ஆயிட்ட, காணும் மாயினால மரம் ஆயிட்ட, இது என்னடா இது, யாரு யுத்தத்துக்கு வராரோ அவ இல்லாத போனா என்ன பண்றது, ஆளே இல்லாத போனா எப்படி அம்ப போடுவேன். அதுக்கப்புறம் அந்த மரத்தை புழக்க போன அதுக்குள்ள மரம் அங்கே காணும், மரமா தோண்டிட்டு அப்புறம் காணும். அப்புறம் சேவலா வந்த அதே கொள்ள பார்த்தார், அவர் காலில் விழுந்து அவர் பானம் விழுந்ததுமே என்ன நீங்க காப்பாத்தணும், என்ன எப்பொழுதும் நீங்களே வச்சுக்கணும் அப்படின்னு கையே வச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினா அந்த பிரார்த்தனைக்கு அணங்கி அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சேவல வச்சிருக்காரு, அதான் நாதம் பிந்து அந்த ரெண்டு. அதுக்கு மேல அவர் நடுவில் ஒரு மயிலாக வாகனம் எடுத்துட்டார், அந்த மயிலானது ஓங்காரத்துக்கு பிரதீகம், அந்த ஓங்காரம் மாதிரி இருக்கு, அந்த தோகையை விரிச்சினா எத்தனை பதார்த்தம் தெரியறதோ அதே விதமாக அவ்வளவு அழகா ஓங்காரம் இருக்கு. ஓங்காரத்தை நீங்க ஜபம் பண்ண ஆரம்பிச்சுடையானால் மனசுல அத்தனை விதமான விசேஷங்களான அனுபவங்களும் ஏற்படும் சாஸ்திரம் சொல்றாரு. அப்படி அத்தனையும் அவரிடத்துல சூக்ஷ்மமா இருக்க, சூக்ஷ்மமா இருக்கக்கூடியதான அந்த சக்தியை பார்த்ததான பரமேஸ்வரன், இங்க வாப்பா அம்மா கொஞ்சுட்டே இருந்தா அங்கே இருக்காத, இங்க வா, என்னுடைய ஞான சக்தியும் உனக்கு கொடுக்க போறேன், கிரியாசக்தி இச்சாசக்தி இருந்தா போறாத, ஞான சக்தியும் நான் உனக்கு கொடுக்கணும், ஏன்னா ஞானம் உனக்குதான் அஞ்ஞானத்தை போக்கும், ஏதோ ஞானம் அஜ்ஞானத்தைவ நாசகம், அந்த ஞானத்தை கொடுக்கணும், மெய்ஞானம் உனக்கு கொடுக்கணும் அப்பா. அதனால என்ன பண்றார், சங்கரே பரமேஸ்வரன், அவரே சிவான்னு சொல்லல, சங்கரான் சங்கரோதீதி சங்கர, அவருக்கு சங்கரன் பேர் என்ன, உலகத்துக்கு நன்மையை செய்பவர், சம்பவதீதி சம்புகுன்னு ஒரு நாம இருக்கு பரமேஸ்வரனுக்கு, சம்கரோதி உலகத்துக்கு நன்மையை கொடுக்கிறார், அவர் கூப்பிடுறதுனால என்ன பண்ணிருக்கார், தன்னோட சேர்த்துட்டு தன்னுடைய அறிவை அவருக்கு கொடுத்து அவரை ஞானமூர்த்தியாக ஞான பழமாக ஆக்கி உலகத்துக்கு நன்மையை கொடுக்கணும். அவர் எப்படி இருந்திருக்கார், அவருடைய ஸ்வரூபம் அவருக்கு தெரியும். ஏதோ இதுக்கு முன்னால போன ஸ்லோகத்துல கூப்பிட்டார், அவர் பிறந்தவர் என்னுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் கூப்பிட்டார். இப்ப அப்படி இல்ல, உங்களுக்கு பிறவிங்கிறது கிடையாதப்பா, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பழந்த வடிவத்துல நீங்க இருக்க நிஜமாக நீங்கள் யார் தெரியுமா, உதியாமலியா உணராமலவா விதிமாலரியா விமலம் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே. நாளைக்கு அந்த சூர நடத்துல பயங்கரமாக இருக்க போறாய் நீ. அதா இருந்தேன் உதியா, உங்களுக்கு பிறவிங்கிறது கிடையாது, பிறவித்தான் கிடையாது, மரணம் உண்டோ அதுவும் கிடையாது. உதியா மதியா உணரா ஸ்மரணம், உங்களை தனக்கு ஸ்மரணே சுகம் கிடையாது, அந்த ஸ்மரணம் அது முடியுமா? அதனாலதான் ஸ்பூர்த்திக்குனாலதான் அவரை பார்க்கலாம். மறவா மறக்க முடியாது, அப்படிப்பட்டதான் அவர். விதி மால் அறியா, யார் பிரம்மதேவரா இருக்கட்டும் அல்லது மகாவிஷ்ணுவா இருக்கட்டும், அவளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர். விதி மால், மால்ல திருமதி, அந்த மகாவிஷ்ணுவனாலையும் அவருடைய ஒரு விசேஷமான ஒரு ஸ்வரூபத்தை ஞானத்தை அறிய முடியாதவர். பிரம்மதேவராலையும் அறிய முடியாது, பிரம்மதேவருக்கு தான் முன்னாலேயே சொல்லிவிட்டமே, ஓங்காரார்த்தம் தெரியாதனால் அவரை கொண்டு போய் ஜெயில போட்டு வச்சு விட்டாருன்னு. அப்படி விதிமாலரியா விமலன் புதல்வா, அப்படிப்பட்டதான் விமலன், மும்மலங்கள் அல்லாததான அந்த பரமேஸ்வருடைய பயன். அதிகா உலகத்துல எல்லார விட உயர்ந்தவர், யாரா இருக்கட்டும் எல்லாரோட பிரம்மம்னு நீங்க சொல்ற வேதாந்தங்கள்ல பிரம்மம்னு பெரியவர் அர்த்தம். பெருசு எதை விட பெருசு, ஏதாவது சொல்லியிருக்காரோ, என்ஐசி பில்டிங் விட பெருசு, மேற்பரத்து சிகரத்தை விட பெருசு, எவரெஸ்ட் விட பெருசு, அப்படி ஏதாவது எங்கேயோ இருக்கா? இல்ல. அதிகம்னா எல்லாரை விட அதிகம், அவரை விட அதிகமானது வேற ஒண்ணும் இல்லாத அளவுக்கு அதற்கு அதிகா அனகா அகம்னா பாபம், அதிகா அனகா அபயா அமரா, அப்படிப்பட்டதான் அவன். பதிகாவல சூர பயங்கரனே, அவன் பேரு தான் சூரன் வச்சிருக்க. ஆனா அந்த சூரனுக்கும் நீங்க பயங்கரமா இருக்கு, அவனை கொன்னு அவனுடைய உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் உங்களிடத்துல இருக்கு என்கிறத காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த விசேஷமான ஒரு ஸ்வரூபம். இதுக்கு அனுபூதின்னு பேர், சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுபூதி கந்தர் அனுபூதின்னு பேர். அனுபூத்தின்னு என்ன? அனுபவம். இந்த அனுபவத்துல நமக்கு மூணு பதார்த்தங்கள் தோணுகிறது. நான் குடத்தை பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கு பார்த்தல, இதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற. இந்த அனுபவத்துல பார்க்கிறவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை அப்படின்னு மூணு பொருள் இருக்கு. நான் குடத்தை பார்த்தேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நான் ஒண்ணு இருக்க, குடம் எனக்கூடியதான ஒரு பொருள் இருக்க, நான் பார்த்தேன் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு செயலும் இருக்கு. இந்த மூணும் ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லும் உங்களுக்கு இருக்கு. நான் பொறையை பார்த்தேன், நெருப்பை ஊகித்தேன், அங்கேயும் நெருப்பை பார்த்தேன், பொறையை பார்த்தேன் இருக்கு. அனுமானம் உபமானம் சப்தம், நான் இந்த சொல்லை கேட்டேன், இதை புரிந்து கொண்டேன், எல்லா பிரமாணத்திலையும் இது இருந்துட்டே இருக்க. ஆனா இந்த பிரமாணங்கள்ல தன்னை தான் மறக்கக்கூடியதான ஒரு நிலை ஒண்ணு உண்டு. அது சாதாரணமா நமக்கு ஏற்படுறது, அது எங்க ஏற்படணுமோ அங்க ஏற்படல. அவ்வளவுதான், டிவிய பார்த்துட்டே இருக்கான், கிரிக்கெட் மேட்ச், அந்த பால் போறப்பெல்லாம் கண்ணு போயிட்டே இருக்க, அம்மா கொண்டு வந்து அப்படியே நீட்டுற கப்ப காஃபி கொண்டு வந்து, அதையும் தெரியல அவனுக்கு, ரெண்டு தரம் கூப்பிடுற அப்படின்னு காதல விழல, அதோட ஒன்னா போயிட்டான். அந்த பார்க்க கூடியதான எதை பார்க்கறானோ அதோட ஒன்னா போயிட்டானோ இல்லையா, அதே மாதிரி தான். இதுதான் அனுபூத்தின்னு சொல்றது. அனுபூத்தின்னு தன்னை மறந்ததான ஒரு அனுபவம். சாதாரணமாக எந்த அனுபவம் வந்த போதிலும் அனுபவங்கள்ல நான் தோணிக்கொண்டே இருப்பேன், எனக்கு காணப்படுகிறது, நான் அறிகிறேன் என்று தோணிக்கொண்டே இருக்கும். அந்த நான் தோணாததான ஒரு அனுபவம் அந்த சமயம் சில சமயத்துல தான் வரும். அது எப்பொழுது தாங்கள் தங்களை மறந்து அதை பார்க்கிறீர்களோ அந்த அனுபவத்துக்கு அனுபூத்தின்னு பேர். அப்படி அந்த அருணகிரிநாதர் அனுபூதியில பாடியதான ஒரு ஸ்வரூபம் இது. ஆகையால் எப்படி அப்படி அந்த அனுபூதி இது, அந்த பரமேஸ்வரன் அந்த சுப்பிரமணிய சுவாமியை கூப்பிடக்கூடியதான ஒரு நிலையை கண்டு அதரா சங்கரே மாதுரம் காது. அந்த கணத்துல என்ன ஆச்சு தெரியுமோனா, சமுத்பத்திய காத்தம் ஸ்ரயந்தம் குமாரம் குதிச்சுண்டு அப்பா கிட்ட வந்தாராம். சமுத்பத்திய உற்பத்திய பொறுமை, சமுத்பத்திய குதிச்சுண்டு வராராம். எப்பாவது குழந்தை அம்மா மடியில இருந்து வருமோ, சாதாரணமா வராது. ஏதாவது ஒரு சின்ன ஒரு பயம் வந்தாலும் அம்மாவோட முடிச்சுக்கும். ஏன்னா தனக்கு அங்கேதான் சேஃப்டின்னு நினைக்கிறது. புதுசாக ஏதாவது வந்தாலும் என்ன பண்ணுவான்னு, அவள்கிட்ட போகாது, கண்ணை முடிக்கிறது, அவளை பார்க்க மாட்டேங்கிறது, அந்த பக்கம் திரும்பிக்கிறது, அம்மா மடியிலேயே உட்கார்றது. என்ன சுவாமி, அதுக்கு வேத்து முகம்னு நீங்க பேர் வச்சிருக்க, யாரோடையும் போகாது வேத்து முகம். ஒரு வேத்து முகம் இல்ல, அது என்ன சொல்றது, எங்க அம்மா மடியில இருக்கிற பதியன்னு நான் பத்திரமா இருப்பேன், எனக்கு பத்திரத்தை இங்கத்தான் இருக்கு, என்ன காப்பாற்றுவாடம்மா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அவளத்துல அந்த குழந்தைக்கு இருக்க. ஆனா அந்த பரமேஸ்வரனை பார்த்ததுமே என்ன பண்ணிட்டு, அம்மா மடியில இருந்து குதிச்சு வரதா, இவர் ஒண்ணு சாக்லேட் வச்சுக்கல, ஜெம்ஸ் பேக்கெட் வச்சுக்கல, இருந்தாலும் என்ன பண்றது, ஓடி வருது அப்படின்னா, அந்த அவரிடத்துல இவரிடத்துல ஒரு விசேஷம் இருக்குன்னு அறிந்த, தன்னுடைய ஜென்மம் எதற்காக வந்தது என்கிறது புரிந்து கொண்டார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், நாம் இங்க ஞானத்தை அத பரிபூர்ணமான நிலை அடையணும். அவரோ சங்கரர், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நன்மையை பண்ணக்கூடியவர், ஆகையால் அவரிடத்துல நம்ம வரணும்னு குதிச்சுண்டு வராராம். அந்த காட்சியை அப்படியே பார்க்கிறார் ஆச்சாரியார். சமுத்பத்திய தாத்தம் ஸ்ரயந்தம் குமாரம், இங்க தாத்தான்னு தமிழ்ல அப்பாவுக்கு அப்பா, சம்ஸ்கிருதத்துல தாத்தான்னு அப்பா, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சம்ஸ்கிருதத்துல அப்பாவுக்கு தாத்தான்னு பேர். என்ன சார் இப்படி, தனோதி விஸ்தாரயதி தாத்தா, தர்மத்தை அவன் வழியாக தான் வளர்க்கிறார். தான் இத்தனை நாளா பண்ணியிருந்தான சந்தியாவந்தனமும் மறைகளுடைய பாடமும் மற்ற விவகாரங்கள் செயல்களும் இனிமேல நீ பண்ணு, என்னால முடியல அப்படின்னு வயசான காலத்துல குழந்தைக்கு கொடுத்துட்டு அவர் போற. ஆகையால் தர்மமானது சாஸ்வதமாக இருக்கு நம்ம நாட்டுல. அப்படி பண்ணக்கூடியதா இருக்கிறதுனாலதான் அவருக்கு தாத்தான்னு பேர். நம்ம தாத்தாங்கிறது வயசான காலத்துல பேச முடியலங்கிறது தாத்தான் தான் பேசுறான்னு அவருக்கு தாத்தான்னு பேசிச்சுட்டோம். தாத்தான்னு அப்பாவுக்கு அப்பா இல்ல, அப்பா தான் சம்ஸ்கிருதத்துல. சமுத்பத்திய தாத்தம், அப்பாவை ஓடி வந்தார். ஸ்ரயந்தம் குமாரம், அந்த குழந்தை குச்சிதமாக மன்மதனையை தோக்கடிக்கக்கூடியதான அழகோட இருக்கக்கூடியதான் அந்த சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணினாரா, ஹராஸ்லிஷ்ட காத்திரம், அந்த பரமேஸ்வரன் வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டாரான். நீ வான் தானே கூப்பிட்டார், வானா வந்து மடி உட்கார வேண்டியது தானே, இல்ல கைகளை புடிச்சுண்டா உட்கார வேண்டியது தானே, இல்ல ஓடி வந்து கட்டிட்டாராம். ஹராஸ்லிஷ்ட காத்திரம், எதற்காக, அந்த பரமேஸ்வருடைய ஞானமும் என்னுடைய ஞானமும் ஒன்னாகணும். அப்படி அந்த ஞானமூர்த்தியாக நான் ஆகணும், ஞானஸ்வரூபமா பழுத்த ஞானமாக இருக்கணும். ஏதோ சாஸ்திர ஞானம் இருக்கு, ஏதோ கேட்டா சொல்வார் சார், சில சமயத்துல புரியும் சில சமயத்துல புரியல, அப்படி இருக்கப்படாது. அவர் சொன்னா நிச்சயமாக புரியும், அந்த தத்துவமானது ஓரளவுக்கு நமக்கு புரியும் அப்படின்னு ஞானமானது பழுக்கணும். வெகு நாட்கள் அதையே தியானம் பண்ணி பண்ணி தனதாக ஆக்கிக்கொண்டு சொந்தமாக அதை சொல்லக்கூடியதான ஒரு அனுபவம் வந்திருக்க, அதுதான் பழுத்த ஞானம்னு பேர். இந்த பழுத்த ஞானம் என்ன, யார் எப்படி கேட்டாலும் அவ மனசுக்கு புரியும்படி சொல்லக்கூடியதான ஒரு தகுதி அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தினாலதான் கிடைக்கும். ஆகையால் ஹராஸ்லிஷ்ட காத்திரம், அந்த பரமேஸ்வரனுடைய சரீரத்தோட ஒண்ண போயிட்டாராம். ஹராஸ்லிஷ்ட காத்திரம், எப்படி பஜே பாலமூர்த்தி, ஏற எப்படிப்பட்டவர், பாலமூர்த்தி, சின்ன குழந்தை பருவத்துல தான் இருக்க. அந்த குழந்தை பருவத்துல இருக்கக்கூடியதான் அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய உருவம் இருக்க, அம்மா மடியிலிருந்து தாவி அப்பா மடிக்கு ஓய்வு, அப்பாவை கட்டிட்டு அப்பாவுடைய ஒரு அவருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தவர், அம்மாவுக்கு ஆனந்தம் கொடுத்துட்டவர், அப்பாவுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சேர்ந்த சுப்பிரமணியனுடைய சுவாமியினுடைய ஒரு ஸ்வரூபம். இப்படி நம்ம கண்ணுக்கு எதிர்க்க வராமாதிரி இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை நமக்கு எடுத்து அழகாக காட்டினர். ஆதராத் சங்கரே மாதுரங்காத் சமுத்பத்ய தாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராஸ்லிஷ்ட காத்திரம் பஜே பாலமூர்த்திம். இப்படி அழகாக அவருடைய சுரூபத்தை நமக்கு எடுத்து கொடுத்திருக்க. இந்த சுப்பிரமணிய சுவாமியை நம்ம குருவாக பார்க்கணும்னு சொல்றது ஏன், குருவாரவர் ஞானதாதா. அந்த ஞானதாதாவா இருக்கிறவர் எப்படி இருக்கார், நம்மளுடைய கவலைகளை புரிந்து கொண்டு நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் அறிந்து அது போய் அதுக்கு போக்கி அவருக்கு மனசுக்கு சந்தோஷம் வரும்படியும் நம்ம இடத்துல நமக்கு ஒரு தைரியம் வரா போது இந்த ரெண்ட கொடுக்கணும். இதான் ஒண்ணு அபயம்னு ஒண்ணு. குருவானவர் முதல்ல என்ன சொல்ற, கவலைப்படாது, உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் விடிவு உண்டு அப்படின்னு சொல்லணும். சொன்ன பிறகு ஏதோ வாயால சொல்லிவிட்டு போயிட்டு வரேன்னு சொல்றது இல்ல, அதுக்கு வேண்டியதான சாதனத்தையும் சொல்லணும். அந்த சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணும் பொழுது என்னால அனுஷ்டானம் பண்ண முடியாதோ எனக்கூடியதான கவலை உங்களுக்கு வராமல், நீங்களே உங்களுக்கு தெரியாமலேயே அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபமாக இருக்கணும். இந்த ஸ்வரூபத்தை சொல்றதுக்காகத்தான் விசேஷமாக நம்ம கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு பாட்டு பாடிட்டது. அப்புறம் உருவாய் அருவாய் உளராய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் உளையாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகரே. குருவாய் வருவாய் குருஸ்வரூபமாக என்ன வந்து என்ன, அவர் சிவபாலன் சிவகுரு. இப்ப சுப்பிரமணிய சுவாமி பரமேஸ்வரன் ஆலிங்கனம் பண்ணிட்டாரு சொன்ன, அவரோட ஒன்னா போயிட்டாருன்னு சொன்னால சிவசக்தி சஞ்சோகத்தோட சேர்ந்ததான் ஒரு ஸ்வரூபம். ஆகையால் அவருக்கு குருவாய் வருவாய், எங்களுக்கு குருநாதரா வருவார், வந்து அருள்வாய் குஹனே, குகையில இருக்கக்கூடியதான சுவாமி தாங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். உருவாய் சுப்பிரமணிய சுவாமி உருவமாக வரணும் நிர்பந்தமா, அப்படியே நீரூபமா வந்து எங்களுக்கு எப்படி தெரியும். அதே போல உருவாய் அருவாய் உருவம் இல்லாமலும் உளராய் எல்லாத்துக்கும் தத்துவமாக இருந்து கொண்டு, சில பேர் புத்தாதிகள்லாம் உடனே இல்லைங்கிற அப்படிப்பட்டதானவமா இருக்கட்டும், இருவாய் மறுவாய் அழகான வாசனை சந்தோஷம் மனசுல ஒரு நிம்மதி, இதான் மருவுன்னு. நம்ம மருவம்னு ஒரு இலைய போடுறோம் பார்த்தீங்களா, அது எதுக்கு சொல்றது, நல்ல வாசனையா இருக்கு, நமக்குள்ள ஒரு தெம்பு வரணும். சரி பரவாயில்ல, எத்தனையோ ஒரு கஷ்டம் இருந்தது, இருந்த போதிலும் அந்த கஷ்டங்களை தாண்டறதுக்கு வழி கண்டுபிடிச்சிட்டோம்னு மனசுல ஒரு நிம்மதி ஒரு சாந்தமும் இருக்கணும், அதான் மறுவாய். வெறும் சாந்தமா இருந்த வராது, மலரணும், உங்க இதயமானது மலரணும். அதனால மலராய் மணியாய் ஒளியாய் அவரை அந்த சாதனையை பண்ணும் பொழுது அந்த மணிகளாகவும் மணி ஓசையாகவும் நமக்கு கேட்கணும். உலகத்துக்கெல்லாம் உண்டாகிறதான காரணமா இருக்கக்கூடியதான கருவாய் வெறும் காரணமா இல்ல, நீங்க பொழைக்கக்கூடியதான மூச்சு காத்தா அவர் இருக்காராம், உயிராய் கதியாய் நம்மளை அடைச்சுட்டு கையை பிடிச்சுன்னு நல்ல வழிக்கு அழைச்சுன்னு போகக்கூடியதான ஸ்வரூபமா இருக்கார் கதியாய் விதியாய். அதே மார்க்கமா இருக்கக்கூடியதான அவர் எங்களுக்கு குருநாதரா வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு விசேஷமாக சொல்றது இந்த பரமேஸ்வரன் கூப்பிடக்கூடியதான அத சுப்பிரமணிய சுவாமி ஸ்வரூபத்தை இப்படி அனுபவிக்கிறார். குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனேன்னு அப்படி விசேஷமான ஒரு ஸ்வரூபம். இப்படி மூணு ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல குமாரேஷ சூனோ குஹஸ்கந்த சேனாபதே சக்தி பாணே மயூராதிருட புளிஞ்சத்மஜ கந்த பக்தாத்திஹாரின்னு பிரபோ தரகாரே சதா ரட்சமாம் துவம் அப்படின்னு அந்த சுப்பிரமணிய சுவாமி பரமேஸ்வரனோட சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு கோலம் இருக்க, அதனுடைய ஒரு வியாப்தி எப்படி, அவர் என்னென்ன ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் விசேஷமாக அப்படி இருக்கக்கூடியதான அழகான ஸ்லோகம். இத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.